It's story time.
ஒரு பணக்காரர் தனக்கு கிடைச்ச ஒரு அபூர்வமான பொருளை யாருக்கு கொடுத்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
களத்தூருங்கிற ஊர்ல முத்துசாமின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு அந்த ஊர்ல ஏராளமான விவசாய நிலங்கள் இருந்துச்சு. அதை தவிர அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாகவும் இருந்தாரு. உள்ளூர்ல அவருக்கு 7-8 கடைகள் இருந்துச்சு. இதெல்லாம் போதாதுன்னு அவர் 2 கப்பல்களை வேற வாங்கி வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ற வியாபாரத்திலையும் இருந்தாரு. விவசாயத்தையும் உள்ளூர் வியாபாரத்தையும் வெளிநாட்டு வியாபாரத்தையும் ஒத்த ஆளா கவனிச்சுக்கிட்டதுனால முத்துசாமிக்கு நேரம் இருக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் காலை வேளையில் வீட்டை விட்டு கிளம்பினா மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். முத்துசாமி கிட்ட இவ்வளவு பணம் இருந்தாலும் தான் ஒரு பணக்காரருங்கிற ஆணவம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எல்லார் கூடவும் ரொம்ப சாதாரணமாக பேசி பழகுவாரு. மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குவாரு. அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாரு. இதனால் அந்த ஊரில் இருந்த எல்லாருக்கும் முத்துசாமி மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த ஊரில் இருந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் முத்துசாமி கிட்ட உதவி வாங்கிக்கிட்டவங்க தான். இவ்வளவு நல்லவராக இருந்த முத்துசாமிக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சு. அவருக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தைகளே இல்லை. அவர் தன்னோட குறையை மற்றவங்க கிட்ட வெளிக்காட்டிக்காம இருந்தாலும் அவரோட மனைவி படுற கஷ்டத்தை மட்டும் அவரால் தாங்கவே முடியலை. மற்றவங்க சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டு அவர் ஏராளமான தான தர்மங்களை செஞ்சு பார்த்தாரு. யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் முழு மனசோட அதை செய்யவும் ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கும்போது அவர் இருந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு வயசான யோகி வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. அந்த யோகி எந்த ஒரு ஊர்லேயும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டாரு. யாரும் அவர்கிட்ட தங்களோட குறைகளை சொல்லணுங்கிறது கூட இல்லை. அவரே புரிஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை தீர்த்து வச்சிடுறாரு அப்படின்னு முத்துசாமிக்கு தெரிய வந்துச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த யோகி பக்கத்து ஊரில் இருப்பாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஊருக்கு போயிடுவாருங்கிறதுனால முத்துசாமி அந்த யோகியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பினாரு. யோகியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்தவங்களை யோகியோட சீடர்கள் ஒவ்வொருத்தராக யோகி கிட்ட அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தவங்க முத்துசாமியை பார்த்ததுமே, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நீங்கள் எங்களை மாதிரி இங்கே காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் முதல்ல யோகியை பார்த்துட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முத்துசாமி அவங்க கிட்ட, நீங்கள் எல்லாரும் எப்படி ஒரு குறைய மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒரு குறைய வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ நாம் எல்லாருமே சமமான நிலையில் தான் இருக்கோம். அதனால் என்னோட முறை வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாரு. முத்துசாமியோட முறை வந்ததும் அவரும் யோகியை பார்க்கறதுக்காக உள்ளே போனாரு. யோகி முத்துசாமியை 2 நொடிகள் தான் உத்து பார்த்தாரு. அங்கே இருந்த ஒரு சின்ன மண் சட்டியில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதை அவர் முத்துசாமி கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் பூஜையில் வச்சுட்டு ஒரே மடக்கில் மொத்த பாலையும் குடிச்சிடு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. முத்துசாமியும் அந்த மண் சட்டியை அப்படியே ஜாக்கிரதையாக வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து யோகி சொன்ன மாதிரியே அதை பூஜையில் வச்சுட்டு அதில் இருந்த பாலை அப்படியே குடித்தாரு. குடித்து முடித்ததுக்கு அப்புறம்தான் யோகி சொன்ன மாதிரி ஒரே மடக்கில் அந்த பாலை குடிக்காம 2 மடக்கில் அந்த பாலை குடிச்சிருக்கோம் அப்படின்னு முத்துசாமிக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை, யோகி சொன்ன மாதிரி பாலை குடிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை முத்துசாமி மறந்தே போனாரு. அடுத்த வருஷமே முத்துசாமிக்கும் அவரோட மனைவிக்கும் 2 பெண் குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்ததும் முத்துசாமிக்கு சந்தோஷத்தை விட கவலை தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு வலது காலும் இன்னொரு பெண் குழந்தைக்கு இடது காலும் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. ஒரே மடக்கில் குடிக்க வேண்டிய பாலை 2 மடக்கில் தெரியாதனமாக குடித்ததுனால தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு முத்துசாமிக்கு தோணிச்சு. அவர் கவலைப்படுறத நிறுத்திட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்க ஆரம்பித்தாரு. அவருக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் தெரிஞ்சுது. நல்ல பெரிய பெரிய வைத்தியர்களை வச்சு ரெண்டு குழந்தைகளோட வளர்ச்சி அடையாத காலை எப்படியாவது சரிப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். மண் சட்டியில பாலை கொடுத்த அந்த யோகி இப்ப எந்த ஊர்ல இருக்காருங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கணும். இந்த ரெண்டுல எது சரியா நடந்தாலும் தன்னோட குழந்தைகளால ஒழுங்கா நடக்க முடியும் அப்படின்னு அவரு நம்பினாரு. ஒரு பக்கம் பெரிய பெரிய வைத்தியர்களை வச்சு ரெண்டு குழந்தைகளுக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரு யோகிய தேட ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா அடுத்து வந்த 10 வருஷமும் அவரால் யோகி இருந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. குழந்தைகளுக்கு வைத்தியம் செஞ்ச வைத்தியர்களும் இதுக்கு மேலே என்ன வைத்தியம் செஞ்சாலும் இந்த குழந்தைகளை நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. முத்துசாமியோட ரெண்டு மகள்களும் வீட்டை விட்டு எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. முத்துசாமிக்கு இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் அவரு இருந்த ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு ஊருக்கு அந்த யோகி வந்திருக்கிறதாவும் அவரு இன்னியோட அங்கேருந்து கிளம்ப போறாரு அப்படின்னு முத்துசாமிக்கு தெரிய வந்துச்சு. அவரு உடனே எதை பத்தியும் யோசிக்காம யோகி இருந்த ஊருக்கு நடந்தே கிளம்பிட்டாரு. இந்த தடவையும் யோகியை பார்க்கறதுக்காக ஏராளமான பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே முத்துசாமியும் காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாரு. முத்துசாமியோட முறை வந்ததும் யோகியை பார்க்கறதுக்காக அவரு உள்ள போனாரு. இந்த தடவையும் யோகி அவரை சில நொடிகள் தான் உத்து பார்த்தாரு. அங்க இருந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை உரிச்சு பாதி பழத்தை அவரு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பாதி பழத்தை முத்துசாமி கிட்ட கொடுத்தாரு. இதை நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு மட்டும் சொல்லி முத்துசாமிய அனுப்பி விட்டுட்டாரு. அந்த பாதி பழத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்த முத்துசாமிக்கு இப்போ ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. அவருக்கு யோகி மேலே இருந்த நம்பிக்கையை வச்சு பார்க்கும்போது இந்த பாதி பழத்தை சாப்பிட்ற தன்னோட மகளால் உறுதியாக கால் சரியாகி நடக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் அந்த பழத்தை ரெண்டு மகளில் யாருக்கு கொடுக்கறதுன்னு இப்போ அவருக்கு ஒரு புதிய குழப்பம் வந்துடுச்சு. இந்த பழத்தை யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு யோகி சொல்லியிருக்காரு. இதை சாப்பிட்ற தன்னோட ஒரு மகளுக்கு கால் சரியானாலும் இன்னொரு மகளால் நடக்க முடியாம போகும். அந்த ஒரு காரணமே இதுவரைக்கும் ஒத்துமையா இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு விரிசல் வர்றதுக்கும் காரணமாயிடும். அது மட்டும் இல்லாம தன்னோட ரெண்டு மகள்கள் மேலேயும் தனக்கு சரிசமமான அன்பு இருக்கும்போது இந்த பழத்தை யாராவது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கறது சரியா வராது அப்படின்னு அவரு நினைச்சாரு. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்னு தெரிஞ்சா இத்தனை வருஷம் தேடி கண்டுபிடிச்சு இந்த யோகியை பார்த்துருக்கவே வேண்டாம் அப்படின்னு வேற அவருக்கு தோணுச்சு. அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம மந்திரிச்சு விட்ட மாதிரி நடந்தே தன்னோட ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாரு. வழியில ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணத்துக்கு பக்கத்துல ஒரு இளைஞன் உக்காந்துகிட்டு இருந்தான். அவனை சுத்தி 2-3 பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த இளைஞன்கிட்ட ஏதோ பேசுறத வச்சு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு முத்துசாமிக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுவரைக்கும் தன்னோட பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்த முத்துசாமி தன்னோட கவனத்தை திசை திருப்பறத்துக்காக இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த கிணத்தடிக்கு போனாரு. அங்க இருந்த எல்லாருக்குமே முத்துசாமிய நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க எல்லாரும் முத்துசாமியை வணங்கி, நீங்க தான் இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும், இந்த இளைஞன் ரொம்ப நல்லவன், ரொம்ப கடுமையான உழைப்பாளி, 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவனுக்கு திருமணமும் ஆகியிருக்கு, 15 நாளைக்கு முன்னாடி இவனுக்கு திடீர்னு பக்கவாதம் வந்து ஒரு பக்க கையும் ஒரு காலும் செயல்படாம போயிடுச்சு, இனிமே மிஞ்சி இருக்கிற வாழ்க்கைய செயல்படாத கையையும் காலையும் வச்சுக்கிட்டு எப்படி கழிக்க போறோன்னு தெரியாம இவன் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கான், தான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட வீட்டிலேருந்து ஊர்ந்து ஊர்ந்து இந்த கிணறு இருக்கிற இடத்துக்கு வந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கான். வீட்டில் இவனை காணும்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட ஆரம்பிச்சு சரியான நேரத்தில் இவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் இவனுக்கு சரியான புத்திமதி சொல்லி இவனை வீட்டுக்கு எங்கள் கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. முத்துசாமி அந்த இளைஞனை பார்க்கும்போது அந்த இளைஞனும் முத்துசாமியை பார்த்தான். அந்த இளைஞனோட பார்வை யோகி முத்துசாமியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. முத்துசாமி இப்போ கொஞ்சம் கூட யோசிக்கல. தங்கிட்ட இருந்த பாதி வாழைப்பழத்தை எடுத்து அதை அந்த இளைஞன்கிட்ட கொடுத்து, இதை முதல்ல சாப்பிடு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இளைஞனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி அவனை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் அதையெல்லாம் கண்டுக்காம ஒரு பாதி வாழைப்பழத்தை எடுத்து அந்த இளைஞன்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிடுன்னு சொல்றாரே, ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா நடக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே யோசிச்சாங்க. அந்த இளைஞனும் பதிலே பேசாம முத்துசாமி கொடுத்த பாதி வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டான். அவன் அந்த வாழைப்பழத்தை தின்ன உடனே அவனோட உடம்புல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவனால் தானாக எழுந்திருச்சு நிற்க முடிஞ்சுது. பக்கவாதத்தினால வலு இழந்திருந்த அவனோட கையும் காலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிச்சுது. அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட முத்துசாமியை பார்த்தாங்க. அந்த இளைஞன் முத்துசாமியை வணங்கி அவருக்கு தன்னோட நன்றியையும் சொன்னான். இந்த பாதி வாழைப்பழத்தை எந்த மகளுக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம இதுவரைக்கும் முத்துசாமியோட மனசை அழுத்திக்கிட்டு இருந்த கவலை இப்போ அவரை விட்டு மொத்தமாக போயிடுச்சு. தன்னோட மகள்களுக்கு ஒரு கால் இல்லைனாலும் நம்பிக்கை இழந்திருந்த ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கை கொடுத்த திருப்தியோட முத்துசாமி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ஊர் மக்கள் எல்லாரும் தன்னோட வீட்டு வாசல்ல கூடியிருக்கிறத பார்த்து என்னவோ ஏதோன்னு முத்துசாமி தன்னோட வீட்டுக்கு பரபரப்பா வந்தப்போ, அங்கே இருந்தவங்க முத்துசாமி கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ரெண்டு மகள்களோட கால்களும் தானா சரியாயிடுச்சு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் மற்ற சிறுமிகள் மாதிரியே எழுந்திருச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடுறாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. யோகி கொடுத்த அந்த பாதி வாழைப்பழத்தை சுயநலம் பார்க்காம யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் தன்னோட மகள்களால் நடக்க முடிஞ்சுது அப்படின்னு முத்துசாமிக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.